الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. إن خير من استأجرت القوي الأمين. وقال النبي صلى الله عليه وسلم: المؤمن القوي أحب إلى الله من المؤمن الضعيف، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹும் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்ல அடியார்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்திலே அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்தமான வழி நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்றார்களே, அந்த சாலிஹீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, சமீப காலத்திலே அடிக்கடி என்னை பார்த்து என்ன உடல்நலம் சரியில்லையா என்று பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்த நேரத்திலே உடல் நலத்தை பற்றியே சில வார்த்தைகளை இந்த ஜும்மாவில் பேசினால் என்ன என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அருமையான பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான பேர் உபகாரங்களிலே உடல் நலம் என்பது ஒன்று. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஹதீஸிலே வருகிறது, தங்களுடைய தஹஜ்ஜதினுடைய தொழுகையிலேயே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபுவ வல் ஆஃபியா, யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து மன்னிப்பையும் பூரணமான நற்சுகத்தையும் உடல் நலத்தையும் தந்தருள்வாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடத்தில் துவா செய்தார்கள். மனிதர்கள் உணராத இரண்டு பாக்கியங்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனித சமுதாயம் உணராத இரண்டு பாக்கியங்கள், அதனுடைய வலிமை என்ன, அதனுடைய மேன்மைகள் என்ன, அந்த நியமத்துகளுடைய உயர்வு என்ன என்று மனித சமுதாயம் தெரியாத இரண்டு பெரும் நியமத்துகள், ஒன்று ஆரோக்கியமும் இன்னொன்று ஓய்வும் என்று சொன்னார். ஒன்று ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் இத்தனுடைய மேன்மை என்ன, அதனுடைய உயர்வு என்ன, அந்த நியமத்தினுடைய அளவு என்ன என்பது அதை இழந்த பேரத்திலே தெரியும். அதே போல ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா வழங்கியிருக்கக்கூடிய ஓய்வு, அந்த நேரத்திலே இபாதத்திலே கழிப்பதற்கு, விக்கிரிலே நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு, அவனுக்கு பொருத்தமான நேரங்களாக அதை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக மனிதன் அதை எண்ணாமல் கழித்து விடக்கூடிய அந்த ஓய்வு இருக்கிறதே, இந்த இரண்டு பெரும் நியமத்துகளையும் மனித சமுதாயம் உணராமல் இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் மகத்தான நியமத்துகளாக இந்த இரண்டையும் சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு அருளிய பேர் உபகாரங்களிலே அல்லாஹு தஆலா செய்த இந்த உபகாரம் பேர் உபகாரமாக உடல் நலம் இருக்கிறது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி தருவார்கள், அல் முஃமினுல் கவிய்யு அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப். ஒரு நோயாளியான ஒரு முஃமினை விட, பலஹீனமான ஒரு முஃமினை விட, பலசாலியான ஆரோக்கியமான ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்திலே பிரியமுள்ளவன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அல்லாஹ்விற்கு நேசமானவன் என்றால் தன் உடல் நலத்தை நோய்க்கு உள்ளாக்கக்கூடிய அந்த காரியங்களிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது அவசியம் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுவார். அருமையான பெருமக்களே, பாலூத் என்ற மாமன்னன், பாலூத் என்ற மாமன்னன் அல்லாஹுவே அவனை அரசனாக ஆக்கினான். குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது, அல்லாஹுவே அவனை அரசனாக ஆக்கினான், நியமித்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ரப்பே, இவரை மன்னராக்குவதற்குண்டான தகுதி இவரிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், குறிப்பாக இரண்டு அம்சங்கள் இருக்கிறது. மன்னராகுவதற்கான தகுதி என்று குர்ஆன் சொன்னது, ஒன்று உடல் பலம், உடலிலே உள்ள ஆரோக்கியம், இன்னொன்று புத்திசாலித்தனம். ஒரு மன்னனாக மக்களுக்கு பிரதிநிதியாக ஆகுவதற்குண்டான முழு தகுதி வாய்ந்தவனாக ஆகுவதற்கே குர்ஆன் சொல்லக்கூடிய இரண்டு அம்சங்கள், ஒன்று அவருடைய உடல் நரமும் உடல் பலமும், அத்தோடு அவருடைய புத்திசாலித்தனமும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான் என்றால், உடல் நலம் என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, சையிதுனா சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளார், சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளார் மதியன், அந்த மதியன் என்ற நகரத்திற்கு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளார் தன் தகப்பனாரின் ஹஜ்ரத் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னார்கள், நீங்கள் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமை நம்மிடத்திலே பொறுப்பாளியாக ஆக்குங்கள், குறிப்பாக தான் அவர்களை மனமுடித்துக் கொள்வதற்காக ஆசைப்பட்டதற்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்ன கைர மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன், யாரை நீங்கள் எடுக்கிறீர்களோ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உடல் வலிமை மிக்கவர், நம்பிக்கையாளர் என்று அதற்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அது அவருடைய மகளார் சொன்னதாக குர்ஆன் சொல்லும். அப்படியானால் ஒருவர் மணமகனாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்குண்டான ஆற்றல், அவனுடைய உடல் வலிமை, உடலிலே உள்ள நலம் பலம் என்பதை குர்ஆன் ஷரீஃப் சுட்டிக்காட்டுகிறது என்றால், உடல் நலம் என்பது அவ்வளவு அவசியமானதாக குர்ஆன் ஷரீஃப் வலியுறுத்துகிறது. பெருமக்களே, பிறந்த பிறப்பு முதல் உடல் நல விஷயத்திலே கவனம் சொல்ல சொல்கிறது. அதனால்தான் அல்லாஹுத்தாலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 வருஷம் பால் கொடுக்கட்டும் என்று சொன்னான். அந்த 2 வருட பால் கொடுப்பதற்கிறதே உடல் ரீதியான ஆரோக்கியம், மன ரீதியான ஆரோக்கியம், அவருடைய நரம்பு அதேபோல மூளை வளர்ச்சி, எல்லா நன்மைகளுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளின் நன்மைக்கு மாத்திரமல்ல, அந்த தாய்க்கும் அது நன்மை அளிக்கிறதா, தாய்க்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் போன்ற எல்லா விதமான வியாதிகளில் இருந்தும் காப்பதற்கு பிள்ளைக்கு பால் கொடுப்பது முக்கியமான ஒரு காரியம் என்பதை இன்றுள்ள ஆய்வு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. பெருமக்களே, கண்மணி நாயகம் சொல்லாசன் இடத்திலே ஒரு பெண்மணி தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட நேரத்திலே அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த பெண்மணியினுடைய தண்டனையை தாமதியுங்கள், நிறைவேற்ற வேண்டாம். ஏனென்றால் அந்த பெண்மணி பால் கொடுக்க வேண்டிய ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு நீங்க 2 வருஷம் பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தினுடைய நன்மை, அவனுடைய உடல் ஆரோக்கியம் இவைகளை கருதி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனையை பிற்படுத்தினார் என்ற குர்ஆன் ஹதீஸிலே நமக்கு வரலாறு கிடைக்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை கவனிப்பது என்பது குர்ஆன் ஷரீஃப் அவசியமான ஒரு காரியமாக வலியுறுத்தி சொல்கிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா பயணத்திலே கூட நோயாளிக்கு சலுகை கொடுத்திருக்கிறான், முசாபிருக்கு சலுகை கொடுத்தான், நோன்பாளிக்கு அல்லாஹுத்தாலா நோயாளியாக இருந்து நோன்பு வைப்பதிலே அல்லாஹுத்தாலா சலுகையை கொடுத்தான். ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஒரு மனிதர் இஹ்ராம் அணிந்து விட்டால், ஒரு மனிதர் இஹ்ராமுடைய ஆடை கட்டி விட்டால், உம்ராவுக்காகவோ ஹஜ்ஜுக்காகவோ இஹ்ராமுடைய ஆடை அணிந்து விட்டால், 8 விஷயங்கள் அவருக்கு ஹராமாகிவிடும், 8 காரியங்கள் அவருக்கு ஹராமாகிவிடும். ஹராமாகக்கூடிய அந்த காரியங்களிலே அவருக்கு நறுமணம் பூசக்கூடாது, ஹராமாகிவிடும். தலையில இருந்த பொருளை கொண்டும் மறைக்க கூடாது, ஹராமாகிவிடும். அதே போல அவருடைய உடலிலே உள்ள நகத்தையோ முடிகளையோ களையக்கூடாது, ஹராமாகிவிடும். ஒரு மனிதர் எஹ்ராம் அணிந்து விட்டால் வீடு கூட கூடாது, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கூடாது. இதே போல் உள்ள காரியங்களிலே, 8 காரியங்களிலே அவருடைய முடியோ அதே போல அவருடைய நகங்களோ களையப்படக்கூடாது. எஹ்ராம் அணிந்தால் களைவது ஹராமாகும். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கிறீர்கள், ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்திருக்கிறீர்கள், அந்த நேரத்திலே உங்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டு விட்டால், அவ் பிஹி அதம் மின் ராஸிஹி, அல்லது அவருடைய தலையிலே ஏதாவது நோய் வந்து விட்டால், தலையிலே முடி இருக்கக்கூடிய அந்த முடியின் காரணத்தினால் அவருக்கு சிரமம் இருக்கிறது, அந்த முடி அகற்றப்பட்டாக வேண்டும், ஆனால் இஹ்ராம் அணிந்து விட்டார் என்றால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், அந்த முடியை அகற்றி விடுங்கள். நோயாளியாக நீங்கள் இருந்தால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு சலுகை செய்கிறான், அதை அகற்றி விடுங்கள், அகற்றிவிட்டு ஏதாவது தர்மங்கள் செய்து விடுங்கள், அதற்கு பகரமாக ஏதாவது தர்மங்களை நீங்கள் செய்துவிட வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், உடல் நலத்தை பேணக்கூடிய இந்த காரியத்தை குர்ஆன் ஷரீஃப் மிக வலியுறுத்துகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உடல் நலத்திற்கு மிகப்பெரிய எதிரியே அளவுக்கு அதிகமான உணவு. அளவுக்கு அதிகமான உணவுதான் மனிதனை சோம்பேறித்தனமாக ஆக்குகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான், பூமியினுடைய பல பாகங்களிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள், நீங்கள் நடந்து செல்லுங்கள், குர்ஆனுடைய நேரடியான வார்த்தை, நீங்கள் நடந்து செல்லுங்கள், நீங்கள் அந்த ரிசுக்கிலிருந்து சாப்பிடுங்கள். பெருமக்களே, இன்றைய காலகட்டத்திலே குறைந்து விட்டது இந்த நடை. சாதாரணமாக ஒரு ஊரில் இருந்து இங்கிருந்து நார்வேலுக்கெல்லாம் நடந்து போயிருக்கிறாங்க, பொற்றுக்குதலுக்கெல்லாம் நடந்து போயிருக்கிறாங்க, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கெல்லாம் நடந்து போயிருக்கிறாங்க. இப்போ ஒரு கீழப்பாளையத்திலிருந்து மேலப்பாளையத்துக்கு போறதுக்கோ, மேலப்பாளையத்திலிருந்து கீழப்பாளையத்துக்கு போறதுக்கோ ஒரு பஸ் தேவைப்படுது, ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. சாதாரணமாக இருந்த அந்த நடை என்பதை இந்த காலகட்டத்திலே அது அறிவாகிவிட்டது என்று சொன்னால் மனிதர்களுடைய இயலாமையையும் அவருடைய நோய்வாய்ப்பட்ட தன்மையையும் காண்பிக்கிறது. மனிதன் நடையை குறைக்கும் பொழுது குர்ஆனுடைய வார்த்தை இது ஃபம்சு அல்ல சொல்வான், நடந்து செல்லுங்கள். நடந்து செல்லுங்கள் என்றால் மனிதனுடைய அசைவு தான் உயிர். நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய மனிதனுக்கு கூட டாக்டர்களின் மருந்தை விட சில விதமான பயிற்சிகளை கொடுப்பார்கள். அந்த பயிற்சி தான் மனிதனுக்குண்டான அடிப்படையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இனி மனித உயிரினுடைய அந்த ஆக்கமே நடையின் காரணத்தினால், அசைவின் காரணத்தினால், செயல்பாட்டின் காரணத்தினால் இருக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டும் பொழுது உணவை சொல்கிறான், அந்த உணவுக்கு தகுந்தது போல உழைப்பையும் சொல்லித் தருகிறான், அந்த உணவுக்கு தகுந்ததை போல செயல்பாட்டையும் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். ஹாரூன் ரஷீதினுடைய சபை, மாமன்னர் ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய இஸ்லாமிய பற்றுள்ளவர், உலக நாடுகளிலே உள்ள பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் அழைத்து வருடத்திற்கு ஒரு முறை மிகப்பெரிய இஸ்லாமிய மாநாட்டை நடத்தி இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அறிவியல் கருத்துக்களை சொல்வதற்கு அன்றைய காலகட்டத்திலேயே முற்பட்டவர், மிகப்பெரிய மாமன்னர். அவருடைய சபையிலே ஒரு நாள் ஒரு நசராணி டாக்டர் இருந்தார், ஒரு கிறிஸ்தவ சம்பந்தமான துறையிலே ஈடுபாடுள்ள ஒரு டாக்டர். அவர் அந்த கூட்டத்திலே, அந்த உலமாக்களின் கூட்டத்திலே கேட்டார், குர்ஆன் ஷரீப் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக எதுவும் ஆயத்தை சொல்லி இருப்பதாக நான் படிக்கவில்லையே கேட்டார். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக குர்ஆன் ஷரீப் ஒன்னையும் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னார். அவருக்கு நீண்ட நீண்ட ஆயத்துக்களை கொண்டு விளக்கம் சொல்லலாம் என்று இருந்தாலும் கூட அந்த இடத்திலே அமர்ந்திருந்த ஹஸ்ரத் அலி இப்னுல் ஹுசைன் என்ற ஒரு பெரியவர் அவர்கள் எழுந்திருத்தி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உடல் நலத்தை பற்றி நிரம்ப சொல்லி இருக்கிறான், ஆனால் அவைகளை எல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தையிலே அல்லாஹ் சொன்னானேன்னு சொன்னாங்க. என்ன வார்த்தை கேட்டாங்க? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள் அருந்துங்கள், நீங்கள் எதையும் சாப்பிடலாம் எதையும் அருந்தலாம், ஆனால் வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள். இந்த ஆயத்தை சொன்ன உடனே மொத்த உடல் நலம் சம்பந்தப்பட்ட அந்த காரியங்களையும் அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையிலே அடக்கி விட்டானே என்று அவர் சொன்னாராம். சரி, ஹதீஸ்ல இது சம்பந்தமா ஏதாவது வந்திருக்குதான் கேட்டாராம். உடனே அந்த சபையிலே இருந்த அந்த அறிஞர் சொன்னார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அல் மீதத்து பைத்து தவா, குடல் என்பது மனிதனுடைய குடல் என்பது வியாதியின் வீடு. எனவே எதை நீ அதை பழக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறாயோ, எது உனக்கு ஒத்து போகுமோ அப்படிப்பட்ட உணவை நீ சாப்பிட்டுக் கொள். அளவுக்கு அதிகமாக அதிலே கொண்டு போய் நிரப்புகின்ற காரணத்தினாலே சுவாசத்திலே கோளாறு வரும், மூச்சு விடுதலிலே கோளாறு வரும், செரிமானங்களிலே கோளாறு வரும், பலவிதமான தடைபாடுகள் அதில் ஏற்படும். அது உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துவது மாத்திரமல்லாது உடலிலே சரிவை உண்டாக்குகிறது, சோர்வலை தருகிறது, மனிதனுக்கு உண்டான வியாதியினாலே அதிகமாக உறக்கத்தை ஏற்படுத்தி தருகிறது, இபாதத்தை விட்டு மனிதனை தடுக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகளை சொன்னார். அந்த சபையில இருந்த அந்த கிறிஸ்தவ அறிஞர் சொன்னாராம், உலகத்திலேயே மருத்துவ மேதை என்று கருதப்படக்கூடியவர் ஜாலினூஸ். ஜாலினூஸ் தான் உலகத்திலே மருத்துவ மேதை என்று ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கருதப்படக்கூடியவர். ஆனால் அந்த ஜாலினூஸுக்கு ஒரு வாய்ப்பை கூட குர்ஆனும் ஹதீஸும் விட்டு வைக்கவில்லையே என்று சொன்னாராம். அந்த ஜாலினூசினுடைய மொத்த மருத்துவத்தையும் சேர்த்து இரண்டு வார்த்தைகளிலே குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிவிட்டதாக அவர் பெருமிதம் கொண்டதாக பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவே நோய் தடுப்பிற்கான முக்கியமான சாதனமாக அளவோடு சாப்பிடுதல், தேவைக்கு அருந்துதல், கொஞ்சம் வயிற்றை காலியாக வைத்தல் என்பது உடல் ரீதியான மனோ ரீதியான ஆரோக்கியத்திற்கு அடிப்படை என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அதே போல நோயாளிகளை விசாரிப்பது, அது ஒரு மகத்தான சுன்னத். கண்மணி நாயகம் சல்லாசலம் சொல்வார்கள், நோயாளி நோய் என்பது ஆரோக்கியமாக இருப்பது ஒரு பெரிய பாக்கியம்தான், ஆனால் நோய் வருகின்ற காரணத்தினால் பாவி என்றோ, நோய் வருகின்ற காரணத்தினால் அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமானவர் என்று அர்த்தம் அல்ல. என்ன புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, கண்மணி நாயகம் சல்லாசலம் இடத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நாயகமே நோய் உங்களுக்கு எப்பவாவது வந்துச்சுன்னா ரொம்ப கடுமையா இருக்குதுன்னு கேட்டாங்களா? எங்களுக்கு தலைவலி வந்தா சாதாரணமா இருக்குது, ஆனா உங்களுக்கு தலைவலி வந்தா ரொம்ப கடுமையா இருக்குது. எங்களுக்கு நோய் வந்தா சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் உங்களுடைய நோய் ரொம்ப கடுமையாக இருக்குது என்று கேட்கும் பொழுதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, சாதாரணமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் அல்லாஹு தஆலா எனக்கு பல மடங்காக ஆக்கி கொடுப்பான், உயர்விலை மாத்திரமல்ல நோயிலையும் அப்படித்தான் சொன்னாங்களாம். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கமா தகுத்து சஜரு வரக்கஹா, மரங்கள் எப்படி இலைகளை உதிர்த்து விடுகிறதோ அதே போல ஒரு மனிதனுடைய பாவங்களை நோய் உதிர்த்து விடுகிறது என்று கண்மணி நாயகம் சொல்லா செல்லம் இந்த உதாரணத்தோடு சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி செய்வார். இன்னைக்கு யாராவது கொஞ்ச நாள் கிடந்துட்டாங்கன்னா, கொஞ்ச நாள் நோய்வாய்ப்பட்டு கிடந்துட்டாங்க, என்ன பாவம் செய்தாரோ என்று அவரை பற்றி சொல்கிறார்கள். யாராவது நோய்வாய்ப்பட்டு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம அவருடைய இயலாமையின் காரணத்தினாலே முதுமையிலே கிடந்தாரு சொன்னா, என்ன பாவம் செய்தாரோன்னு சொல்றாங்க. பெருமக்களே, பாவம் தான் செய்திருக்கலாம், அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு வழியாக இந்த கிடையை பெருமக்கள் சொல்கிறார்கள். ஹதீஸிலே நேரடியா வருகிறது. ஒரு மனிதனுக்கு எல்லாம் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லைன்னா அவர் பெரிய தான தர்மங்கள்லாம் செய்யற மாதிரி இல்லை, ரொம்ப நோன்பு வைக்கிற மாதிரி இல்லை, இபாதத்துகள்ல உச்சமான நிலை இல்லை, ஆனா அவரை மன்னிக்கணும் அல்லாஹுக்கு என்று இருந்தால், ஹதீஸிலே வரக்கூடிய நேரடியான வார்த்தை அல்லாஹு தாலா அவரை கடைசி நேரத்தில் சோதிக்க வச்சிடறான். அவருக்கு இப்படிப்பட்ட வேதனைகளை கொடுத்து கொஞ்ச நாள் கிடையிலே ஆக்கி வைத்து விடுகிறான். அதன் காரணத்தினால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமானவராக அல்லாஹுவை சந்திக்கிறார் என்று கண்மணி நாயகம் சல்லாசலம் சொன்னார். எனவே நோய் என்பது ஆரோக்கியம் என்பது பாக்கியம். நோய் வந்துவிட்டால் சபுர் செய்து கொள்வதும், அதை விஷயத்திலே அதற்கு மருத்துவம் செய்வதும், அல்லாஹுடத்திலே துவா செய்வதும் அவசியமான ஒன்று. அதே மாதிரி நோயாளிகளை போய் விசாரிக்கிறதும், பெருமக்களே இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுன்னா பெரிய ஃபைவ் ஸ்டார் மாதிரி ஹோட்டல்கள் கட்டி வைக்கிற மாதிரி ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கிறாங்க. வரமாட்டாங்களா, ஆளை பிடிச்சு போடலான்னு சொல்லி இருக்கக்கூடிய டாக்டர்களா தரகர்களா என்று தெரியவில்லை. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, அதற்குண்டான எத்தனை எத்தனை டெஸ்ட் எடுக்கணுமோ தேவையில்லாத எல்லா டெஸ்ட்களையும் எடுத்து கொடுத்து விட்டு இந்த மனிதனுடைய சொத்தை எல்லாம் உறிஞ்சக்கூடிய அட்டைகளாக இந்த டாக்டர்கள் தங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. பெருமக்களை பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் மாதிரி இருக்குது ஆஸ்பத்திரிகளை பார்த்தா. அப்படிப்பட்ட நிலையிலே ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அவலங்களை குறித்து பெரிய பெரிய டாக்டர்களே எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆள் MBBS முடிச்சு டாக்டர் பட்டம் வாங்குறாருன்னு சொன்னா இந்திய மருத்துவ கவுன்சில் அவருக்கு ஒரு எழுத்து கொடுக்கும். நாங்கள் ஒரு எங்களிடத்தில் வரக்கூடிய நோயாளி ஜாதி மதம் பார்க்க மாட்டோம், அவருடைய விஷயத்திலே நாங்கள் அனுசரணையாக நடந்து கொள்வோம், தேவையில்லாத எந்த விதமான சிகிச்சைக்கும் நாங்கள் பரிந்துரை செய்ய மாட்டோம், தேவையில்லாத எந்த டெஸ்டுக்கும் நாங்கள் அவரை பரிந்துரை செய்ய மாட்டோம், இப்படின்னு ஒரு 10-16 நிபந்தனைகள் இருக்குது. இதை பூரா அவர் வாய்மொழியா ஒப்பிச்சு அதை ஒப்புக்கொண்டால்தான் இந்திய மருத்துவ கவுன்சில் அவருக்கு டாக்டருங்கிற அந்த நம்பரை கொடுக்கும். அதுக்கு பிறகு இதையெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னன்னு சொன்னா இன்னைக்கு நடைமுறையில பாக்குறோம், எழுதி 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 கொடுத்து விடுறாங்க. ஒரு டாக்டர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், சமீபத்தில் ஒரு நூலை பார்த்தேன், அவர் எழுதியிருக்கிறார். சென்னையில உள்ள மணி என்ற ஒரு பெரிய டாக்டர், அவர் ஒரு டெஸ்டுக்காக வேண்டி ஒரு மருத்து எழுதி கொடுத்து விடுறாரு. கொடுத்து விட்டா 2-3 நாள் கழிச்சு அங்கிருந்து வருது, நீங்கள் எங்களுடைய நிலையத்திற்கு டெஸ்ட் எழுதி கொடுத்ததற்காக நன்றி, 2000 ரூபாய் இருக்குது. இவர் திருப்பி அனுப்பிட்டாராம், இது வரைக்கும் எனக்கு 2000 ரூபாய், இது என்ன லஞ்சம், இது தேவையில்லையேன்னு சொல்லிட்டு. அப்படி திருப்பி அனுப்பினா நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், யாரெல்லாம் எங்களுக்கு சிபாரிசு பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இப்படி 2000 ரூபாய் நாங்க கொடுக்கறது பழக்கம்னு அது திருப்பி அனுப்புது இவருக்கு. நீங்க அந்த யார்த்தை நீங்க பேஷண்ட் வேணா பணத்தை குறைச்சிக்கங்க, எனக்கு இந்த பணம் வேண்டியதில்லைன்னு இவர் திரும்ப அனுப்புறாரு. இல்ல நாங்க அனுப்ப மாட்டோம், திரும்பி இவங்க அனுப்புறாங்க. இந்த எல்லா லெட்டர்களையும் இவர் எழுத்து இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு அனுப்புறாரு. இந்திய மருத்துவ கவுன்சில் சொல்லிடுச்சு, இதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க வேண்டியது இல்ல, தமிழ்நாட்டிலேயே அப்படி ஒரு மருத்துவ கவுன்சில் இருக்குது, நீங்க அங்க தொடர்பு கொள்ளுங்க, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு எழுதுறாரு, இதுக்கு எல்லாம் சேர்த்து மொத்த பொறுப்பை இந்திய மருத்துவ கவுன்சில் தான், எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அது எழுது. அது பூரா ஒரு நூலா எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது. அதனால போய் பார்த்துட்டாங்கன்னா இன்னைக்கு உடல்நலம் சரியில்லாமல் சிகிச்சை செய்ய வேண்டியதுதான். அங்கே போய் சேர்ந்து விட்டால் பெருமக்களை மன உளைச்சல் மாத்திரமல்லாது, பணத்தை விரயமாக்குவது மாத்திரமல்லாது, உடல் நலத்திலே எப்படிப்பட்ட சிரமங்கள் பட்டுக் கொண்டிருக்கிறார். கண்மணி நாயகம் சல்லாசலம் சொல்வார்கள், ஒரு ஆள் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தா போய் விசாரிங்க. ஆனா விசாரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, அந்த சபையில ரொம்ப நேரம் உட்காராதீங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் உடல் நலம் விசாரிக்க போயாச்சுன்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், அஃதலுல் இயாதா, நோய் விசாரிப்பிலே சிறந்த விசாரிப்பு என்னன்னு சொன்னா சூரத்துல் கியாம், அங்கிருந்து சீக்கிரமா வந்துடுறதுன்னு சொன்னாங்க. என்ன அவருக்கு அது தொந்தரவாகும், யார் இருக்கிறது அவசியமோ அவங்க இருக்கணும். அதனால என்ன ரசூல் தான் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வந்துடக்கூடாது, யார் அங்க இருக்க வேண்டியது அவசியமா அவர்கள் இருக்க வேண்டும், அது அல்லாத பார்ப்பதற்காக செல்லக்கூடியவர்கள் அங்கிருந்து சீக்கிரமாக விடைபெற வேண்டும். அது மாதிரி அங்க கூச்சல் போடக்கூடாது. சல்லா சலோதர நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, அவர் விசாரிக்கிற 2-3 பேர் வந்தாங்க, பேச்சு வேறதுலயோ வந்து அப்படி சத்தமாயிடுச்சு. சில நேரங்கள்ல அங்க பேச்சு வந்த உடனே வேற ஏதாவது ஒரு பேச்சு வந்து அதை பத்தி ஒன்று குஷியில எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சல்லாதுலையால் எல்லாரும் எழுந்திரிச்சு வெளியில போங்கன்ட்டாங்க. நீங்க ஒண்ணு நோய் விசாரிக்க வேண்டாம், வெளியில போங்கன்னு சொன்னாங்க. அங்க எந்த காரியம் தேவையும் அதையும் பேசுவது அவசியம். அவருக்கு ஆறுதல் மொழிகளை சொல்லலாம். ஹதீஸ்ல வருது, சல்லாசலம் சொல்வார்கள், நீங்கள் ஆறுதல் மொழிகளை சொல்லுங்க. அவருக்கு தைரியம் ஊட்டுங்கள். அவருடைய நோய்க்காக, அது நீங்குவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள். மாத்திரமல்ல, இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் வருது, சல்லாசலம் சொன்னாங்க, நீங்க யாரையாவது நோய் விசாரிக்க போனா அவற்ற நீங்க சொல்லுங்க, எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லுங்க. சல்லாசலம் சொல்வார்கள், அந்த நோயாளிகிட்ட நீங்க சொல்லுங்க, எனக்காக நீங்க துவா செய்யுங்க. ஒரு நோயாளியினுடைய துவா இருக்கிறதே, சல்லாசலம் சொல்வார்கள், ஒரு நோயாளியினுடைய துவா மலக்குமார்களின் துவாவை போலேன்னு சொன்னாங்க. ஒரு மலக்கு துவா செய்தால் அல்லாஹ்விடத்தில் என்ன அந்தஸ்தோ அதே அந்தஸ்து ஒரு நோயாளியினுடைய துவாவுக்கு இருக்கிறது. அதனால நோயாளியை சந்திக்க சென்றால் நீங்கள் அவருக்கு துவா செய்வதை போலவே மறக்காமல் இதையும் சொல்லிவிட்டு வாருங்கள், எனக்காக நீங்க துவா செய்யுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் சிறிய பெரிய நோய்கள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. வெளிரங்கமான உள்ரங்கமான எல்லா நோய்களை விட்டும் அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தை தந்தருள்வானாக. நீண்ட நெடிய காலம் அல்லாஹு தஆலா நமக்கு ஆயுளை தந்து பூரணமான ஆஃபியத்தோடு வாழக்கூடிய பெரும் நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.